இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இப்பொழுது மீகா 7:5 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அன்னை நாட்களிலே காணப்பட்ட ஒரு பயங்கரமான நிலையை இது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாகரிகத்திலே சிறந்த நாடுகள் என்று இன்று அழைக்கப்படுகிற அநேக நாடுகளிலும் கூட இப்படிப்பட்ட நிலைதான் காணப்படுகிறது. ஒரு கீழ்த்தரமான பெரிய உலகம் நமக்கு வெளியே காணப்படுகிறது. நாம் இந்த ஆவிக்குரிய உலகத்தை மாத்திரமே பார்த்துக் கொண்டிருப்போம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. நாம் இது இருக்கிறது என்பதை அங்கீகரித்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, குறிப்பாக நாம் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும் என்றால் இது மிக அவசியம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:34 இவ்வாறு சொல்லியிருக்கிறார், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இந்த உலகத்திலே தீமை இருக்கின்ற வரை மாம்சத்துக்குரியவைகளுக்கும் ஆவிக்குரியவைகளுக்கும் போராட்டம் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் காலை வேளையிலே கிழக்கு திசையை பார்த்தீர்கள் என்றால் அங்கே சூரிய உதயத்திலே ஒரு காரியத்தை பார்க்கலாம். சூரியன் மெதுவாக உதிக்க துவங்கும் பொழுது அங்கே இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு போராட்டம் நிகழ்வதை பார்க்கலாம். சூரியன் மெதுவாக உதிக்க உதிக்க இருள் தோற்றுப்போய் அந்த இடத்திலிருந்து மறைகிறது. இருள் வெளிச்சத்தோடு போராடுகின்ற ஒரு இடத்திலே எப்பொழுதுமே ஒரு விடியற்காலை இருக்கும். அதேபோல மாலை வேளையிலேயும் இருள் இடத்தை பிடிக்க போராடுகிறது. சூரியன் மறைந்து விடுவதால் வெளிச்சம் சென்று விடுவதால் இருள் ஆளுகை செய்கிறது. இந்த விதமான ஒரு ஆவிக்குரிய யுத்தமே இந்த உலகத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:35-36 என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பார்த்தீர்களா, நீங்கள் உங்களுடைய சொந்த குடும்பத்தை கூட நம்ப இயலாது. மீகா சொல்கிறார், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அருமையானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட அநேக நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே மனைவியை நம்பாதே என்று மீகா சொல்கிறார். சில இடங்களிலே கணவனை மனைவி நம்ப முடியாத நிலையும் இருக்கிறது. இது இரு பக்கத்திலும் செயல்படுகிறதா இருக்கிறது. இந்த நாட்களிலே மனிதனுடைய வார்த்தையை நம்ப முடிகிறதில்லை. முன்பு இருந்ததை விட இந்த நிலை மோசமாகிக் கொண்டே போகிறது என்று சொல்லலாம். நாம் செய்தித்தாளிலே வாசிக்கிறதையோ வானொலியிலே கேட்கிறதையோ தொலைக்காட்சியிலே பார்க்கிறதையோ நம்ப இயலவில்லை. தேவனுடைய பிள்ளை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எந்த தேவ செய்தியை எதன் வாயிலாக யார் வாயிலாக கேட்டாலும் இது உண்மையாகவே வேத வசனத்தின்படிதான் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய முக்கிய கடமை. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏனென்றால் மனிதனுடைய சுபாவத்தை நம்ப இயலாது. மீகா 7:6 பாருங்கள், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. இயேசு கிறிஸ்து எவ்வாறு நடக்கும் என்று கூறினாரோ அது மீகாவின் நாட்களிலேயும் காணப்பட்டதை நாம் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்நாட்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. அதை அழிவின் நாட்கள் என்று சொல்லலாம். அது ஒரு அந்தகாரமான நாள். நாம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மேல் அதிகாரிகள் கவனிக்க வேண்டியது. அந்த கண்காணிப்பு இல்லாவிட்டால் கீழே உள்ளவர்கள் தங்கள் பணியை சரிவர செய்கிறதில்லை. சரி, காரியம் இப்படி இருக்க மேல் அதிகாரிகளை, மேல்மட்டத்தில் உள்ளவர்களை யார் கண்காணிப்பார்கள்? அவர்களுக்கும் கண்காணிப்பு தேவை இல்லையா? நீங்கள் யாரை நம்ப முடியும்? இன்று நீங்கள் யாரை நம்ப முடிகிறது? நாம் உலக வரலாற்றிலேயே மிகவும் கேடான நாட்களிலே வாழ்கிறோம். மீகாவின் வருத்தத்திற்கான காரணத்தை, அந்நாட்களின் நிலைமையை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இது பெருமை மிகுந்த, மகிழ்ச்சியை தருகின்ற நாட்களாக இல்லை, உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே துக்கத்தை கொண்டு வருகிற நாட்களாகவே இருந்தன. மீகா 7:7 பாருங்கள். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நாம் இங்கே மீகா தீர்க்கதரிசியினுடைய விசுவாசத்தையும் அவருடைய நம்பிக்கையையும் உறுதியையும் குறித்து பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்பார் என்றும், தேவன் இந்த காரியத்திற்காக செயல்படுவார் என்றும் மீகா அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது தேசங்களுக்கு இடையே பிரச்சினை இருக்கும் என்றும், கடல் கொந்தளிப்பு இருக்கும் என்றும், உலகத்திலுள்ள தேசங்கள் பெரிய பிரச்சனையிலே இருக்கும் என்றும் கூறினார். இன்று எவ்வளவு இருளாக இருந்தாலும், கடல் கொந்தளிப்பு எவ்வளவாக இருந்தாலும், இவைகளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அசைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, பயணத்திலே பின்னடைவு ஏற்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து லூக்கா 21:26 28:28 என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அது மட்டுமல்ல, வசனம் 28 பாருங்கள், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்கிறார். மீகா சொல்லும்பொழுதும், நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நெருக்கமாக வாழ்வது மிகவும் அவசியமாகும். இப்படிப்பட்ட நெருக்கமான உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிறதா என்பதை சற்று எண்ணி பாருங்கள். அல்லது உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே ஏதாவது ஒரு பாவம், அல்லது இரண்டு பாவங்கள், அல்லது சில பாவங்கள் காணப்பட்டு பழைய நெருக்கமான உறவை இழந்த நிலையிலே காணப்படுகிறீர்களா? மீகா 7:8 வாருங்கள், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பிரியமானவர்களே, இந்த ஒரு சிறந்த கொள்கையானது வேத புஸ்தகம் முழுவதிலேயும் ஒரு தெளிவான நீரோடையை போல ஓடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய மனிதன் வீழ்ந்தாலும் தேவன் அவனை எழுப்புவார். நாம் இருளிலே இருந்தாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இருளான கடினமான நாட்களிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் நெருங்கி வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தங்களுக்கு எவ்வளவு அருகிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை பார்ப்போம் என்றால், மீகா தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். தேவனிடத்திலே சரணடைதல் என்று இந்த வசனத்திற்கு தலைப்பு கொடுக்கலாம். மீகா இருளில் காணப்பட்டாலும் ஒரு இனிமையான சரணடைதலை இங்கே செய்கிறார். இந்த இருளான நிலைமையிலேயும் அவருடைய நாவிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருந்தது. மீகா தன்னுடைய எதிராளியை பார்த்து, நீ எனக்கு எதிராக மகிழ்ச்சி கொள்ளாதே, தேவன் என்னை உயர்த்தப் போகிறார், அப்பொழுது என்னால் மகிழ்ந்திருக்க முடியும் என்று சொல்கிறார். நான் இருளிலே அமர்ந்திருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று உறுதியோடு சொல்கிறார். தேவன் தன்னையும் தன் ஜனங்களையும் மீட்டு ரட்சிப்பார் என்பதை உறுதியாக விசுவாசித்தார். உங்களுக்கும் தேவன் பேரிலே இந்த ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கிறதா? சூழ்நிலைகள் இருளாயிருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார் என்று நம்புகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். மீகா 7:9 வாசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இங்கே மக்களுடைய பாவங்களை வெளிப்படையாக மீக அறிக்கையிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த மனிதன் எவ்வளவு நம்பிக்கையுடையவராக இருக்கிறார் பார்த்தீர்களா? அவர் தேவாதி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னையே பரிபூரணமாக அர்ப்பணிக்கிறவராய் இருந்தார். உலக வரலாற்றிலே இருளான நாட்களிலே வாழ்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் நிலையும் இவ்வாறுதான் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியம் உறுதியானது, தேவனே இந்த எல்லா காரியங்களையும் நடைபெற அனுமதித்திருக்கிறார். இன்னும் இவைகள் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழேதான் இருக்கிறது. எனவே நாம் நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய கணக்கை அவரோடு இன்று வரை சரியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர வேண்டும். நாம் அவருடன் அண்டண்டு கணக்கை முடித்து விடுகிறோமா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமே மிகவும் முக்கியமான காரியங்கள். பெரியமானவர்களே, மிக சொல்வதை கவனித்து பாருங்கள். அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்கிறார். ஏன்? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவர் உணர்ந்ததால் அவ்வாறு சொல்கிறார். அருமையானவர்களே, இன்று நாமும் கூட இப்படிப்பட்ட உணர்வடைய வேண்டியது அவசியம். நம்முடைய பாவம் நம்முடைய தேசத்தோடு இணைந்துள்ளது. நீங்களும் பாவம் செய்தீர்கள், நானும் பாவம் செய்தேன். நாம் எல்லாரும் இணைந்தே சமுதாயத்தை உருவாக்குகிறோம். நாம் இந்த சமுதாயத்திலே காணப்படும் நேர்மையற்ற காரியங்களை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம். இதை குறித்து சில வேளைகளிலே கேலி செய்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் கண்களை மூடிக்கொள்கிறோம். நாம் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கத்தினர் என்பதை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த சமுதாயத்திலே நம்மை சுற்றி நடக்கும் பாவங்கள் நம்மை துக்கப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, சமுதாயத்தோடு இணைந்திருக்கிற நாம் சமுதாயத்தோடு இணைந்து கொண்டு தேசத்தோடு இணைந்து கொண்டு பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. சற்றே எண்ணி பார்ப்போமா, கடைசியாய் எப்பொழுது நம்முடைய சமுதாயத்தின் பாவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டோம்? அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கு மட்டும் என்று சொல்கிறார். தேவன் அசீரியா என்ற கோலை பயன்படுத்தி தம்முடைய பிள்ளைகளின் பாவங்களுக்காக அதை தண்டிக்கப் போகிறார். ஆனால் அதற்கு பின்னர் அவர்களை சீர்படுத்தி அவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். பின்னர் அவர்கள் அவருடைய நீதியை பார்ப்பார்கள். அதாவது தேவன் தன்னை தண்டித்தது நியாயமானதே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தாங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அத்தனையுமே நியாயமானபடி கர்த்தருடைய தண்டனையாய் தங்களுக்கு வந்தது என்பதை அவர்களே கண்டுகொள்வார்கள். இப்பொழுது மீகா 7:10 வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றைப் போல மிதிக்கப்படுவாள். தேவனே இறுதியிலே வெற்றி பெறுவார். ஆனால் வருத்தமான காரியம் என்னவென்றால், மக்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். அவர்களுடைய எதிராளிகள் இவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் உண்மையான தேவனை தொழுது கொள்வதாக பெருமை கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது அவர் எங்கே? அவர் ஏன் உங்களுக்கு உதவி செய்யவில்லை? ஏன் உங்களை எங்களுடைய கரத்திலிருந்து அவர் மீட்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எதிராளிகளால் தேவனுடைய நீதியை காண முடியாது. தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதின் மூலம் அவர்களோடு நீதியாக செயல்படுகிறார் என்பதை அவர்கள் காண்பதில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை திருப்பிய பிறகு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தி அழிக்க நினைத்த தேசங்களை தண்டிப்பார். அப்பொழுது அவர்கள் வீதிகளின் சேற்றைப் போல மிதிக்கப்படுவார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள் என்பது தேவனால் முடிவு செய்யப்பட்ட ஒரு உண்மை. ஆகவே சத்ருவானவள் என்பது அசீரிய தேசத்தை குறிக்கிறது. இருந்த போதிலும் அடுத்து வரும் 2 இறுதியிலே வரப்போகின்ற எதிரியை குறிப்பிட்டு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. மீகா எதிராளியின் அழிவை குறித்து முன்னறிவித்துவிட்டு இப்பொழுது இஸ்ரவேல் மீண்டும் தன்னுடைய நிலைமைக்கு திரும்புகிறதை குறித்து சொல்கிறார். இஸ்ரவேல் தேசம் திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பிடப்படுகிறதை வேதத்தின் பல பகுதிகளிலே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:1-7 காணப்படுகிற திராட்சை தோட்டத்தை பற்றிய ஏசாயாவின் பாடலிலே நீங்கள் அவ்வாறு பார்க்கலாம். மதில்கள் என்று மீகா சொல்கிறது திராட்சை தோட்டத்தை சுற்றியுள்ள மதில்களை குறிக்கிறதாயிருக்கிறது. சரி, மீகா 7:11 பாருங்கள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். இஸ்ரவேலின் ஆரம்ப கால வரலாற்றிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாகும்படி எகிப்திற்கு தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பின்னர் அவர்களை பாலஸ்தீனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களை வித்தியாசமான மக்களாக அவர் வைத்தார். மற்ற மக்களோடு திருமணத்தின் மூலமாக கூட கலந்து விடுவதையும் அவர்களுக்கு விலக்கி வைத்திருந்தார். பின்னர் அவர்களுடைய பாவத்திற்காக தேவன் அவர்களை அசீரிய பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்த போதும் மீண்டும் அவர்கள் உலகமெங்கும் சிதறப்பட்டிருந்த போதும் உலகத்திற்கு தேவனை கொடுக்க வேண்டிய ஊழியத்தை உடையவர்களாகவே காணப்பட்டார்கள். இன்றைக்கும் எனக்கு அருமையான விசுவாசியே, நீங்கள் தேவனுடைய தண்டனையை அனுபவித்து கடந்து செல்லும் நாட்களாயிருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே மற்றவர்கள் உங்கள் மூலமாக தேவனை அடைய தேவனை அறிந்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:12 வாசிக்கிறேன். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். நாம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 பார்ப்பது போல 1000 அரசாட்சியிலே எல்லா தேசங்களும் சியோனுக்கு நேராக வரும். அவர்களுடைய முந்தின எதிராளியான அசீரியா கூட அங்கே வரும். மீகா 4:2 என்ன சொல்கிறது? திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இருந்த போதிலும் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வரும் முன்னர் அவர்கள் முன்பாக நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீகா நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது மீகா 7:13 வாசிக்கிறேன். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். பார்த்தீர்களா, தேசமும் மக்களும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. அந்த தேசம் இப்பொழுது இருக்கிறது போல எப்பொழுதும் சாபமாயிருக்கப் போகிறதில்லை. மக்கள் மீது ஆசீர்வாதம் வரும்பொழுது அந்த தேசத்தின் மீதும் ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இன்னமும் அவர்கள் மேலே வரவில்லை. இப்பொழுது மீகா தம்முடைய ஜனங்களை நல்ல மேய்ப்பனின் பாதுகாப்பிலே மிகவும் அழகாக ஒப்படைக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மீகா 7:14, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும். பூர்வ நாட்களில் மெய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மெய்வார்களாக. உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும். நாம் மிக 6:9 சொல்லப்படுகின்ற கோலை நியாய தீர்ப்பின் கோலாக பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கோலானது தேற்றுதலை, ஆறுதலை, தேர்தலை கொடுக்கும் கோலை குறிப்பிடுகிறதாயிருக்கிறது. சங்கீதம் 23:4 உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று பார்க்கிறோம். மெய்ப்பனின் கோலானது இரண்டு வழிகளிலே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஆட்டை பாதுகாக்கவும் அதற்கு உணவை பறித்து கொடுக்கவும் அது பயன்படுகிறது. இரண்டாவது, அந்த ஆடுகளை ஒழுக்கப்படுத்தவும் அது பயன்படுத்தப்படுகிறது. உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும் என்று சொல்கிறார். தேவன் நம்மை ஒழுக்கப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை அறிவுறுத்துகிறார். அதோடு கூட நம்மை தேற்றுகிறார். இங்கே மீகா தேவனிடத்திலே அழகான ஒப்படைப்போடும் பாவ அறிக்கையோடும் வருகிறார். தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே ஜனங்களுடைய பாவங்களோடு தங்களையும் அடையாளப்படுத்திக் கொண்டுதான் ஜெபிப்பார்கள். ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள். நம்முடைய பாவங்களையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்களின் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாயிருக்கிறோம் இல்லையா? சற்றே எண்ணி பார்ப்போம். தொடர்ந்து தேவன் தருகின்ற பதிலையும் இங்கே நாம் பார்க்கலாம். தேவன் தீர்க்கதரிசியின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். பொதுவாக இது எதிர்காலத்தை பற்றி சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறதை குறித்து பேசுகிறது என்பதிலே பெரும்பாலானவர்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அற்புதங்களோடு அடையாளங்களோடு வல்லமையோடு புறப்பட பண்ணினார். ஆனால் அவர்களை பாபிலோனிலிருந்து அற்புதங்களோடு வெளியே கொண்டு வரவில்லை. இன்றைய நாட்களிலே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திருப்புதலிலே நாம் அப்படிப்பட்ட அடையாளங்களை காண இயலவில்லை. ஆகவே தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை இன்னமும் நிறைவேற்றவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவன் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம். உங்களை அவர் மீட்டு எடுத்து அற்புதம் அதிசயம் செய்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவராய் இருக்கிறார்.
என்ன ராணி, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க?
இல்லக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமாவும் இருந்துச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஏன், என்னாச்சு? சொல்ல வேண்டியது தானே.
இல்லக்கா, அவங்க வீட்டுல இப்போ ரேடியோ இல்லையா, டிவி தான் இருக்கான்.
அதுக்கு என்ன, இப்பதான் வேதாராய்ச்சி நிகழ்ச்சி டிவில வருது இல்ல?
என்னது, டிவிலயா?
புதியுகம் சேனல்ல டெய்லி காலையில 5:30 பார்க்க சொல்ல வேண்டியது தானே.
அப்படியாக்கா?
ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப மொபைல்ல இருந்து மிஸ் கால் கொடுக்கறவங்களுக்கு அந்த டிவி நிகழ்ச்சியின் விவரம் SMS-லயே அனுப்பிடுறாங்களாம். நீ அதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம்ல. ஏ, ஈஸி தானே, இப்பவே ஒரு மிஸ் கால் கொடு. அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? 0444-908-1225.
ஓகேக்கா, நான் இப்பவே மிஸ்டு கால் கொடுக்கறேன்.
Thank you.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 41:15.